2018 ஆண்டு ஜூன் மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் எஸ் வேதவல்லி அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதனின் சந்திப்பு. படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கார்ப்பரேட் உலகில் பன்னாட்டு கம்பெனியின் டாப் பெர்ஃபார்மர் ஆக இருந்த போது திடீரென இறங்கியது அந்த இடி. மூன்றாவது நிலை புற்றுநோய். எதிர்காலம், குடும்பம், குழந்தைகள் நிலை எல்லாம் மனதில் கேள்வி காடுகளாக முளைத்தன. இவற்றை யோசித்து மன அழுத்தம் அதிகமானது. அதனால் மேலும் உடல்நிலை சீர்கெட்டது. அவர் சந்தித்த கடுமையான சிகிச்சையையும் பக்க விளைவுகளையும் இன்றைக்கு அவரது புன்னகை முகம் காண்பிப்பதில்லை. ஆனால் கார்ப்பரேட் உலகில் இருந்ததை விட அதிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்று. அண்மையில் 2018 ஆண்டுக்கான ஃபீனிக்ஸ் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? தான் மீண்டதோடு அல்லாமல் எப்படி மற்றவர்களையும் மீட்கிறார்? மனம் திறக்கிறார் வேதவல்லி. கேட்போமா? எதிர்பாராதது. அப்போது எனக்கு வயது 32. ஃபோர்டு ஐகான் நிறுவனத்தில் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். டீலர்களுடன் சந்திப்பு, கேம்பெயின் என்று பிஸியாக ஓடிக்கொண்டிருந்தது வாழ்க்கை. திடீரென அடிக்கடி உடல் நலமில்லாமல் போக ஆரம்பித்தது. என்னவென்று அறிய மருத்துவ சோதனை செய்து கொண்டேன். எனக்கு வந்திருப்பது புற்றுநோய் என்று தெரிய வந்தது. அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் குழந்தைகள் அப்போது மிகவும் சிறியவர்கள், பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தனர். எனக்கு புற்றுநோய், அதுவும் மிகவும் முற்றிய மூன்றாம் நிலை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நோட்ஸ் வந்துவிட்டன. உள்ளுக்குள் நொறுங்கி போனேன். என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. டாக்டர்களை சந்தித்த போது, நீங்கள் ஏன் உங்களை கவனித்துக் கொள்ளவில்லை? நோய் இந்த அளவுக்கு முற்றி போகும் வரை ஏன் அலட்சியமாக இருந்தீர்கள் என்றெல்லாம் கேட்டனர். அதை அலட்சியம் என்று சொல்வதை விட நம்மை பார்த்து கொள்ளவே முடியாத அளவுக்கு வேலை இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். உத்தியோகம், குடும்பம், குழந்தைகள் என்று அவர்கள் மேலேயே பார்வை இருந்ததால் என்னலனை கவனித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதன் விளைவுதான் இது. நிறைய கவலைகள், ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்துதான் புற்றுநோயாக வந்துவிட்டது என்பது புரிந்தது. குழந்தைகளிடம் இதை எப்படி சொல்வது? அவர்களுக்கு புரியுமா? எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? பயந்து விட மாட்டார்களா? மனமெங்கும் கேள்வி மயம். அம்மாவிடம் ஒன்றுமில்லை, மீண்டும் வந்து விடுவேன் என்று சொன்னேன். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அம்மா மிகவும் பயந்து போயிருந்தார். நான் இருப்பேனா மாட்டேனா என்றெல்லாம் பேசுவதை கேட்டு குழந்தைகள் பாதிப்படைந்திருந்தார்கள். அவர்களுக்கு நான் தைரியம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் சூழல். எனக்கு சர்ஜரி தேவை என்றார்கள். 40 முறைக்கு மேல் கதிர்வீச்சு கொடுத்திருந்தார்கள். கூடவே கீமோ தெரப்பியும் வயது குறைவென்பதால் வலுவான மருந்துகளை கொடுத்தார்கள். முதல் வாரத்திலேயே பக்க விளைவுகள் கடுமையாக இருந்தன. உடல், முகம், நகங்கள் எல்லாம் கருப்பாகிவிட்டன. தலைமுடி கொட்டி போய்விட்டது. நிறைய பக்க விளைவுகள். டாக்டர் சுமனா. எனக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் சுமனா பிரேம்குமார், சிகிச்சையுடன் யோகமும் செய்ய தொடங்குங்கள், அது நல்ல பலனை தரும் என்று சொன்னார். அவர் டாக்டர் மட்டுமல்ல, என் ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட் என்று சொல்லும் அளவுக்கு ஆகி போனார். என்னை யோக வகுப்புகளில் சேருமாறு விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். எனது பிரச்சனைகளை பார்த்து என் தங்கைக்கு மிகுந்த மன அழுத்தம் உண்டாகிவிட்டது. அவர் அதற்காக ஒரு யோக வகுப்பில் சேர்ந்தார். எனக்கும் அதை அறிமுகப்படுத்தினார். மரண பயம். ரிஷி முனிகள்தான் யோகம் செய்வார்கள். சாதாரண மனிதர்கள் 50 வயதுக்கு மேல் செய்யக்கூடும் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் 8 வயது தொடங்கி 80 வயதுக்கு மேற்பட்டவர்களும் செய்யக்கூடியது யோகம் என்பது எனக்கு பின்னால் தான் புரிந்தது. டாக்டரின் வழிகாட்டலில் என் தங்கை கூறியபடி நான் யோகாச்சாரியா ஜெயகோபால், சிவரிஷி அவர்களை சந்தித்தேன். அவர் என்னிடம், ட்ரீட்மெண்ட் முடித்துவிட்டு வாருங்கள், சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் போதே பயிற்சி செய்தால் அது எவ்வளவு தூரம் பயன் தரும் என்று சொல்ல முடியாது என்று சொன்னார். நிஜமாகவே எனக்கு யோக பயிற்சியில் ஆர்வம் இருக்கிறதா, அதை தொடர்வேனா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே அப்படி சொல்லியிருக்கிறார் அவர். சொன்னபடியே எனது சிகிச்சைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மீண்டும் அவரிடம் போனேன். முதலில் அடிப்படை யோகாசனங்களை அவரது மனைவி சொல்லி தந்தார் என்றாலும் அப்போது மனதளவில் நான் மிகவும் தளர்ந்துதான் போயிருந்தேன். எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒருவேளை நாம் இல்லாமல் போய்விட்டால் இந்த சின்ன குழந்தைகளின் கதி என்ன என்றெல்லாம் மிகவும் கவலைப்படுவேன். மரண பயம் எப்போதும் என் கண்முன்னால் இருந்தது. யோக நித்திரை என்றொரு பயிற்சி இருக்கிறது, அதை செய்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆச்சாரியா அப்போது வெளியூர் சென்றிருந்தார். அவர் வந்து ஒரு நாள் எனக்கு அந்த பயிற்சியை அளித்தார். என் வாழ்வின் மிகப்பெரிய சொத்து என்று அந்த பயிற்சியை சொல்வேன். அது நமக்கு முழுமையாக இழைப்பாற்றிவிடும். உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நாம் இழகச் செய்வோம். நம் உத்தரவுகளுக்கு அவற்றை கேட்க வைக்கும் பயிற்சி அது. 2 மாத பயிற்சியிலேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. அக்டோபர் 2002 மருத்துவ சிகிச்சை முடிந்தது. டிசம்பரில் என்னிடம் டாக்டர், நீங்கள் இப்போது மிகவும் தைரியமானவராக மாறியிருக்கிறீர்கள். நீங்கள் இப்படியே குணமாகி போய்விடுவது மட்டுமல்லாமல் இது பற்றி மற்ற கேன்சர் நோயாளிகளுக்கும் சொல்லுங்கள். ஏனென்றால் நாங்கள் சொல்வதை விட புற்றுநோய் பாதிக்கப்பட்டு குணமடைந்த நீங்கள் சொன்னால் நல்ல தாக்கம் இருக்கும். ஆரம்பத்தில் முடி கொட்டினாலும் மீண்டும் வளரும், உடல் நலனில் முன்னேற்றம் வரும், முன்பு போல் ஆகி செயல்படலாம் என்று நீங்கள் சொன்னால் அது மிகுந்த நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சப்போர்ட் குரூப் ஆரம்பித்து இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆச்சாரியாவும் அதையே வலியுறுத்தினார். சகியே, அப்படி நாங்கள் இது பேர் சேர்ந்து 2002 டிசம்பரிலேயே சகி என்றொரு குழுவை ஆரம்பித்தோம். ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் கேன்சர் இன்ஸ்டிடியூட் சென்று அங்கிருந்த படிப்பறிவற்ற கேன்சர் நோயாளிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம், நம்பிக்கை கொடுத்தோம். ஆரம்பத்தில் எனக்கே கொஞ்சம் முரணாக இருந்தது. வெளியில் மிகவும் தைரியமாக பேசிக் கொண்டிருந்தேன், ஆனால் உள்ளே முழுக்க முழுக்க தைரியம் இருக்கவில்லை. தொடர்ந்து அவர்களை சென்று பார்த்து பேச பேச எனக்கு தன்னம்பிக்கை அதிகமானது, பயம் போய்விட்டது. நாளடைவில் வாரம் 3 முறை போனோம். படுத்த படுக்கையாக இருந்தவர்களுக்கு யோக நித்திரை பயிற்சி கொடுத்தோம். நான், டாக்டர் சுமனா, ஆச்சாரியா ஜெயகோபால் மூவரும் இதில் பங்கெடுத்தோம். சகி குழுவின் சிலரும் வந்தார்கள். 2008-2009 வரை 7-8 வருஷம் அது மிகச்சிறப்பாக செயல்பட்டது. சகியை முறையாக பதிவு செய்து அதன் மூலம் நிதி திரட்டி சேவை செய்தோம். பிரச்சனை என்னவென்றால் கேன்சர் நோயாளிக்கு ஊக்கமே இருக்காது. நாம் என்ன சொன்னாலும் மனம் ஏற்காது. யோகம் கற்கவே விரும்பாத நிலைதான் இருந்தது. அதற்காக ஹிப்னட்டிசம், ரெய்கி, பிரானிக் ஹீலிங் என்ற பல முறைகளை செயல்படுத்தினோம். நடிகை கௌதமி, சுகன்யா, ராதிகா என திரைக்கலைஞர்களை கூட அழைத்து பேச வைத்தோம். இந்த நிலையில் டாக்டர் சுமனா கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து வெளியே வந்துவிட்டார். ஆனாலும் அவர் எந்த மருத்துவமனைக்கு செல்கிறாரோ அங்கு எங்களை அறிமுகப்படுத்துவார். இப்படி தொடர்ந்து செய்து வந்தோம். ஆனால் எங்கள் பயிற்சிகளில் நம்பிக்கை கொண்ட பேஷண்ட்டுகள் சிலர் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களில் 4-5 பேர் நான் சொல்வதை கேட்டு அப்படியே செயல்பட்டார்கள். அவர்கள் உடல் நலனில் விரைவிலேயே நல்ல மாற்றம் வந்தது. முந்தைய நிலைக்கு மீண்டார்கள். எனக்கு உற்சாகம் அதிகரித்தது. வீட்டிலேயே யோக மையம். 2007 வீட்டிலேயே சத்தியானந்த யோகம் சொல்லித்தர ஆரம்பித்தேன். ஆச்சாரியா அவர்கள் கேன்சர் நோயாளியாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் சரி, சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார். இது குருவின் ஆசி, இயற்கையின் தீர்மானம் அல்லது பகவானின் கிருப்பை, எதுவாகவும் இருக்கலாம். எப்படியானாலும் மீண்டும் வேலைக்கு போவதில்லை என்ற தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். கம்பெனியில் நான் I want to work with people and I want to serve people என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவர்கள் என் ராஜினாமா கடிதத்தை ஏற்கவே இல்லை. நான் வேலையை விட்டதும் சேவை செய்தது போக ஓய்வு நேரத்தில் பெயிண்டிங் செய்தேன். என் ஓவியங்களை விற்றேன். எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருந்தேன். கேன்சர் என்ற சொல் என் வாழ்க்கையில் இருந்து மறைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதை நினைத்து யோசித்து கவலைப்பட போவதில்லை என்று தீர்மானித்தேன். என் குழந்தைகள், என் சிரிப்பை தவிர வேறு எதையும் பார்க்க கூடாது என்று மனதில் உறுதி பூண்டேன். நாளை என்ன ஆகுமோ என்ற கேள்விக்குறியான காலகட்டத்தில் இருந்து இன்று நன்றாக இருக்கிறோம் என்ற காலகட்டம் வரை ஒரு அழகான மாற்றம் வாழ்வில் வந்தது. அது நிச்சயம் யோகத்தினால்தான் என்று உறுதியாக சொல்வேன். டாக்டர் சுமனா எப்போதும் சொல்வது இதைத்தான். ஒருபோதும் எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தராதீர்கள். அது வந்தாலும் உடனடியாக அதை அகற்றி விடுங்கள். நேர்மறை சிந்தனைதான் மிக மிக முக்கியம். நாம் செய்யும் சேவைக்கு பணம் தேவைப்படுகிறது. அதனால் கேன்சர் நோயாளி அல்லாதவர்களுக்கு கற்பிக்க கட்டணம் வாங்குகிறேன். நோயாளிகள் தவிர வேறு யாருக்கும் யோகத்தை அவர்களிடத்திற்கு போய் சொல்லிக் கொடுப்பதில்லை. யோகம் கற்க ஒரு ஆர்வம், முயற்சி வேண்டும். அப்போதுதான் பலன் கிடைக்கும். ஏனோதானோ என்று அலட்சியமாக வருபவர்களுக்கு பலன் கிடைக்காது. ஏதாவது கம்பெனியில் 50 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எடுக்க வேண்டும் என்றால் என்னிடம் கற்றவர்களை அனுப்புவேன். சிறப்பு குழந்தைகள். 2007 என் ஆச்சாரியா மதுரம் நாராயண் சென்டருக்கு சென்று சேவை செய்யுங்கள் என்று சொன்னார். அது தீநகரில் இருக்கிறது. அது சிறப்பு குழந்தைகளுக்கான மையம். அங்கே போய் பார்த்தபோதுதான் இந்த கேன்சர் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தெரிந்தது. அந்த குழந்தைகளை வைத்து கொண்டு அம்மாக்கள் படும் கஷ்டத்தை கண்கூடாக பார்த்தேன். வாழ்க்கையில் அந்த குழந்தைகளுக்கு சரியாகுமா ஆகாதா என்பது அவர்களுக்கு கடைசி வரையில் தெரியாது. உண்மையில் தங்களது நார்மல் குழந்தைகளை கூட சரியாக கவனிக்க அவர்களால் முடிவதில்லை. தங்களையே அவர்களால் கவனித்துக் கொள்ள முடியாது. முதற் குழந்தை இப்படி பிறந்தால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ள அஞ்சுவார்கள். கணவர் குடும்பத்தால் சப்போர்ட் செய்ய மாட்டார்கள். அபூர்வமாக தாயே இந்த குழந்தை பிடிக்கவில்லை என்று ஒதுக்குவதும் உண்டு. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுடன் வாழும் மக்களை பார்க்க பார்க்க நமக்கு இருப்பது ஒன்றுமே இல்லை என்ற எண்ணம் தோன்றியது. இந்த நோய்க்காக அழித்து கொள்ளவோ சரித்து கொள்ளவோ கூடாது. இந்த வாழ்க்கை ஒரு வரம். அதனை ஒழுங்காக நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பட்டது. ஒவ்வொரு நாளுமே வரம்தான். உண்மையில் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளுமே வரம்தான். பணம் உறைவிடம் துணிமணி கொடுத்திருக்கிறான் ஆண்டவன். இதற்கு மேல் வேறென்ன வேண்டும்? ஏன் இறைவனை குறை சொல்ல வேண்டும் என்று உணர்ந்தேன். அப்படி உணர்ந்ததை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன். காரணம், யாரும் தமக்கு கிடைத்துள்ள வரங்களை எண்ணமாட்டேன் என்கிறார்கள். இது இல்லை அது இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இருப்பதை வைத்து திருப்தி கொள்ளும் மனநிலை அறவே இல்லை. பல பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் இந்த ஏக்கமும் வருத்தமுமே காரணமாக அமைகிறது. தானும் கஷ்டப்பட்டு மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள். நாமும் சந்தோஷமாக வாழ வேண்டும். சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. எனது பயிற்சியில் இதையெல்லாம் சொல்லித் தருகிறேன். ஒரு சமயம் ஆச்சாரியாவிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, ஏன் இந்த குழந்தைகளுக்கு தனித்தனியாக யோக நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது என்று கேட்டார். செரிபிரல் பால்சிக்கு, ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு என்று ஒவ்வொரு குழந்தையின் தன்மை மற்றும் உடல் நலனை பொறுத்து தனித்தனி யோக நிரல் கொடுக்க முடிவு செய்தோம். அப்படி சுமார் 10 வருஷ காலம் அங்கு நடந்தது. மாற்றங்கள் 100% வராமல் இருக்கலாம், ஆனால் 20-25% மாற்றத்தை நேரடியாக பார்க்க முடிந்தது. அது மிகப்பெரிய மனநிறைவை தந்தது. சங்கல்பம், வில் பவர் என்ற பெரிய சக்தியை பெற்றோருக்கு சொல்லிக் கொடுத்தோம். உதாரணமாக, சுமாராக பேசும் குழந்தையின் காதுகளில், நீ நன்றாக பேசுவாய், உன்னால் பேச முடியும் என்று சொல்லி ஊக்கப்படுத்துவது. ஆனால் பேச்சே சாத்தியமில்லாத குழந்தைகளிடம் நீ நன்றாக பேசுவாய் என்று சொல்லி பயனில்லை. இதனால் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர் என்னை ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்த்தார்கள். உங்களுக்கே உடம்பு சரியில்லை என்றாலும் நீங்கள் எங்களுக்காக வந்து சிரித்தபடி கற்பிக்கிறீர்கள், எங்களுக்கு தைரியம் கொடுக்கிறீர்கள், உங்களால் எங்கள் மனம் மலர்கிறது என்று சொன்னார்கள். ஒருவர் நம்மால் கவலைகளை மறந்து சிரிக்கிறார் என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும்? வி கேன் கேர். எங்கள் ஆச்சாரியா ஜெயகோபால் இதை நீங்கள் பெரிய அளவில் செய்ய வேண்டும், பல பேர் இதனால் பயன்பெற வேண்டும் என்று சொன்னார். அதன்படி ஆரம்பித்ததுதான் வி கேன் கேர். www.sycchennai.com/syect/vyoga-for-cancer-patients. 2014 செப்டம்பரில் இதனை ஆரம்பித்தோம். இதன் முக்கிய நோக்கம் கேன்சர் நோயாளிகளை மன அளவிலும் உடல் அளவிலும் யோக பயிற்சிகள் மூலம் தயார்படுத்துவது. கூடவே தன்னம்பிக்கை பயிற்சியாளர்களும் உதவினார்கள். கேன்சர் நோயாளிகளை மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதுதான் முதல் நோக்கம். நோயாளிகள் கேன்சருக்காக எங்கு எந்த சிகிச்சை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும், ஆனால் அவர்கள் கூடவே யோக பயிற்சிகளை செய்து வர வேண்டும். வி கேன் கேருக்காக ஒரு குறும்படம் எடுத்தோம். சரசா, அம்சா, மேகலா, வேதா, சீனிவாஸ் ஆகிய முக்கிய உறுப்பினர்கள் எப்படி கேன்சரால் பாதிக்கப்பட்டு என்னிடம் வந்து யோகம் கற்றுக்கொண்டு அதிலிருந்து மீண்டார்கள் என்பதை அதில் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் பல பேர் நன்றாகி இருக்கிறார்கள். பலர் மற்றவர்களுக்கு கவுன்சிலிங் பண்ணவும் ஆரம்பித்து விட்டார்கள். தேவை தன்னார்வலர்கள். இதை சென்னை தாண்டி தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்ல தன்னார்வலர்கள் நிறைய தேவை. போனில் கேன்சர் நோயாளியிடம் அவர்களது பிரச்சனைகளை கேட்டு புரிந்து கொண்டு மனம் கலங்காமல் பேச வேண்டும். புலம்பலை கேட்டு கேட்டு புலம்பாதவர்களாக இருக்க வேண்டும். சென்னை வடபழனியில் இருக்கும் ஒரு நோயாளி எங்களை தொலைபேசியில் தொடர்பு விவரங்கள் பெட்டி செய்தியில் அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாங்கள் யார் வேண்டுமானாலும் மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஆனால் யோகா சப்போர்ட் என்பது அவரது வீட்டிற்கு அருகில் வசிப்பவர்களால் மட்டுமே முடியும். இதற்காகவே நாங்கள் 40-50 பேரை இதற்கு பயிற்றுவித்தோம். அந்த பகுதிக்கு அருகில் வசிக்கும் எங்கள் பயிற்சியாளர் குறித்த தகவலை அவருக்கு தந்து விடுவோம். 24 மணி நேரத்திற்குள் எங்கள் ஹெல்ப் லைனில் இருந்து நோயாளியுடன் அந்த பயிற்சியாளரே தொலைபேசி மூலமோ அல்லது நேரடியாகவோ பேசுவர். நோயாளியும் அவருடன் பேசலாம். இருவரது வசதிக்கும் ஏற்றபடி நேரம் ஒதுக்கி பயிற்சிகளை செய்யலாம். தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்கு ஒரு கேன்சர் சர்வைவர் அவருடன் பேசுவார். அவர்கள் நேரில் சந்தித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பிஜி எனப்படும் பர்சனல் கைட் தான் யோகா சப்போர்ட் கொடுப்பார். மாரல் சப்போர்ட் கொடுப்பவர்களை கோர் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லுவோம். இவற்றால் தனக்கு குணமாகும் என்ற நம்பிக்கை முதலில் வருகிறது. 6 வகுப்புகளை இலவசமாக நடத்துகிறோம். கூடவே குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம் என்ற ஒன்றை WHO ஆதரவில் செய்கிறோம். அதாவது பயிற்சிக்கு முன்னால் மனநிலை, பயிற்சிக்கு பின்னால் மனநிலை, என்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்பவற்றை ஆவணத்தில் பதிகிறோம். தற்போது சென்னை, கடலூர் மற்றும் பாண்டிச்சேரியில் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் தமிழகம் முழுக்க நோயாளிகளுக்கு ஆலோசனை மற்றும் பயிற்சிகள் கொடுப்பதற்கான முயற்சியில் இருக்கிறோம். இதனை நன்றாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சென்னை முழுக்கவே இது அறியப்பட்டால் இன்னும் நிறைய பேர் தொடர்பு கொள்வார்கள். கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள் தரமாக வாழ்க்கையை தொடர முடியும் என்பதை புரிய வைப்பதும் அதற்கு உதவுவதும் எங்கள் நோக்கம். கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி கோதா என்ற அமைப்பின் மூலம் கல்லூரி மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கிறோம். அவர்கள் தைரியமாக வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஒரு பணிப்பட்டறை இது. இதன் மூலம் யோகத்தை பற்றிய விழிப்புணர்வு, புற்றுநோய் விழிப்புணர்வு என்ற இரண்டையும் சேர்த்து கொடுக்கிறோம். அதுவும் எந்த கட்டணமும் இன்றி உண்மையான யோகம் எப்படி இருக்கும் என்பதை அவர்களை உணர வைக்கிறோம். தன்னைத்தானே உணர்தல் தான் இந்த பயிற்சிகளுக்கு அடிப்படை. யோகம் என்றாலே யூனியன், கேன்சர் எப்படி வரும், அதனால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதையும் விவாதிப்போம். இதுவரை ஒரு 10-12 கல்லூரிகளில் செய்திருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டும். ஆனால் கல்லூரிகளில் அனுமதி வாங்குவதே பெரும் பிரச்சனை. கல்லூரிகளுடன் தொடர்புடையவர்கள் இதற்கு உதவலாம். இதை தீவிரமாக செய்யும் முனைப்பில் இருக்கிறோம். அது தவிர இல்லத்தரசிகளுக்கு யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செய்கிறோம். சிலர் டிவி பார்த்து செய்கிறார்கள், சிலர் புத்தகம் பார்த்து செய்கிறார்கள். அப்படித்தான் நிலைமை இருக்கிறது. யோகத்தின் உன்னதம் மதிப்பு தெரிவதில்லை. இலவசமாக வேண்டுமென்று நினைக்கிறார்கள். கேன்சர் நோயாளிகளுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுப்பது வேறு, மற்றவர்களும் அப்படியே எதிர்பார்க்கும் போது அதன் மதிப்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாகிறது. இதனை மாற்றும் முயற்சிகளை நாங்கள் முடிந்த அளவு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். குழந்தைகளுக்காக நிறைய வகுப்புகள் நடத்துகிறோம். 10+2 படிப்பவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்கிறது. அதற்காக வகுப்புகள் நடத்துகிறோம். DAV பள்ளி, பாம்பினோ, IP ஆர்ட் சென்டர், மாநகராட்சி பள்ளிகள், ரமண வித்யாலயா என்று நிறைய பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்திருக்கிறோம். கார்பரேட் கம்பெனிகள் பலவற்றில் பயிற்சி அளித்திருக்கிறோம். என் தங்கை சிறார் யோக திருவிழா நடத்துகிறார். வாழ்க்கையே யோகமாக மாறிவிட்டது. மாறிவிட்டது என்று சொல்வதா, மாற்றப்பட்டது என்று சொல்வதா என தெரியவில்லை. கேன்சரில் இருந்து மீண்டு யோக பயிற்சியால் கேன்சரில் இருந்து மீண்டு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மன அழுத்தத்திலிருந்து மீண்டவர்கள் இருக்கிறார்கள். சிலர் எப்போதும் எதையாவது குறை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். சிலருக்கு எல்லாம் சலிப்பாக இருக்கும், சதா அழுத்துக் கொள்வார்கள். சிலர் பிரச்சனைகளால் புலம்பி அரற்றி கொண்டே இருப்பார்கள். இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ தெரியாமல் இல்லாததற்கு ஏங்கி தன்னையும் வதைத்துக் கொண்டு கூட இருப்பவர்களையும் வதைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யோக பயிற்சிகளினால் மிக நல்ல விதமாக மாறியிருக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை யோகம் தந்திருக்கிறது. 6 இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். அது குறைவதால் தானே சிறப்பு குழந்தைகள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். இதை உணர்ந்து பலர் தங்களை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தோல் நோய்கள், மைக்ரைன், சர்க்கரை நோய், வலிகள் என்று பலவற்றிலிருந்தும் யோகம் பலரை மீட்டிருக்கிறது. சத்யானந்த யோக சென்டர். எங்களுடைய சத்யானந்தா யோக முறையில் www.sycchennai.com முழுமையான வளர்ச்சியை ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இலக்காக வைத்திருக்கிறோம். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்ற 5 கோஷங்கள் மனிதனிடம் இருக்கின்றன. இவற்றை புரிந்து கொண்டு நெறிப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். அவேர்னஸ் என்பதுதான் சத்தியானந்த யோகத்தின் மிக முக்கிய விஷயமாக உள்ளது. உதாரணமாக, நாம் கையை அசைக்கிறோம், அப்போது மூச்சும் விடுகிறோம். நாம் கை அசைப்பதை கவனிப்போம், ஆனால் மூச்சு விடுவதை கவனிக்க மாட்டோம். ஆனால் இதையே யோகமாக செய்யும் போது, கை நீட்டும் போது மூச்சை உள்ளிழுக்கிறேன், மடக்கும் போது மூச்சை வெளியே விடுகிறேன், இப்படி கவனிக்க வைப்பதுதான் யோகம். மனம், மூளை, எண்ணம், சிந்தனை, மூச்சு, உடல், பிராணன் என எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து செயல்பட வைப்பது யோகம். அப்படி செய்யும் போது உடலுக்கு என்ன ஆகிறது என்பதையும் உணர வைப்பதுதான் யோகம். இது பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா எனப்படுகிறது. 2013 பொன்விழா ஆண்டை கொண்டாடினோம். இது 55வது ஆண்டு. சுவாமி சிவானந்தர் இதனை கொடுத்தார். அவருக்கு பிறகு சத்யானந்தர், சுவாமி நிரஞ்சன் மற்றும் சுவாமி சத்சங்கி இருவரும் சத்யானந்தரின் நேரடி சீடர்கள். அவர்களிடம் நாங்கள் கிரியா யோகா உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்றோம். சர்வ், லவ் அண்ட் கிவ் என்பதுதான் எங்களது தாரக மந்திரம். வாழ்க்கையில் சேவை செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டும். இதை ஆதாரமாக வைத்துக் கொண்டு சத்யானந்த ஆசிரமம் இயங்குகிறது. சிவானந்தரின் அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றுகிறோம். பதஞ்சலி யோகம், ஹட யோகம் ஆகிய முறைகளின் நுணுக்கங்கள் இதில் உள்ளன. கேன்சருக்கு நன்றி. நீ யோகம் செய்யணும், உன் எதிர்மறை எண்ணங்கள் போய்விடும். நீ நன்றாக வருவாய், வர வேண்டும், அதற்கு யோகம் நிச்சயம் உதவும், நம்பு என்று என் டாக்டர் சொன்னார். அந்த வகையில் கேன்சரை நான் ஒரு வரமாகத்தான் பார்க்கிறேன். டாக்டர் சொல்ல, என் தங்கை வழிகாட்ட, ஒரு நல்ல ஆசானிடம் சேர என்று, இதெல்லாம் ஒரு முக்கோணம். இது எத்தனை பேருக்கு அமையும்? பெரிய பின்பலம் என்றால் என் பெற்றோர்கள்தான். என்னுடைய குழந்தைகள் என்னை முன்மாதிரியாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் பெரிய இன்ஸ்பிரேஷன். எப்போதும் நான் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள். வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் பெரிதில்லை, அதன் பக்கத்தில் நாம் போடும் கோட்டை பொறுத்ததுதான். நான் சின்ன கோட்டை போட்டால் என் கஷ்டம் பெரிதாக தெரியும், பெரிய கோட்டை போட்டால் என் கஷ்டம் சிறிதாக தோன்றும். எல்லாம் நம் மனநிலையை பொறுத்ததுதான் என்று மலர்ந்த சிரிப்போடு கூறுகிறார் வேதவல்லி. அவரது பேச்சும் தன்னம்பிக்கையும் பெரிய பிரமிப்பை தருகின்றன. வியப்பு மாறாமல் வாழ்த்தி விடை பெற்றோம். மறக்க முடியுமா? 2010 ஒரு நோயாளியை சந்தித்தேன். கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர். விரைவில் இறந்து விடுவோம் என உறுதியாக நம்பினார். அவரை சந்தித்து என் வாழ்க்கையை பற்றி எடுத்துச் சொன்னேன். நானும் உங்களை மாதிரித்தான் இருந்தேன். சிகிச்சை பெற்று இப்போது நன்றாக இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், விரைவில் சரியாகிவிடும். அதற்கு இதை செய்ய வேண்டும், நிச்சயம் நீங்கள் குணம் பெற்று விடுவீர்கள் என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன். அவருக்கு நம்பிக்கை வரவில்லை. அவருக்கு 2 சிறு குழந்தைகள். உன் இயேசு உன்னை கைவிட மாட்டார், மன உறுதியோடு தன்னம்பிக்கையோடு இரு என்று அறிவுறுத்தினேன். அவர் படிப்படியாக நம்பிக்கை கொண்டார். இன்றைக்கு கேன்சரிலிருந்து மீண்டு நல்ல நிலையில் இருக்கிறார். அவருக்குள் இருந்த தையத்தலியை மீட்டெடுத்து வீட்டில் இருந்தபடியே செய்கிறார். இந்த பேஷண்ட்டுகளிடம் கட்டணம் வாங்கிக் கொள்வதில்லை. காரணம், கேன்சருக்கே நிறைய செலவு செய்து மனம் நொந்து இருப்பார்கள். அவர்களிடம் போய் பணம் வாங்கக்கூடாது என்பது எங்கள் எண்ணம். வேதவல்லி. எண்ணங்களே தீர்மானிக்கிறது. கேன்சர் வந்துவிட்டால் நோயாளிகள் மிகவும் மனமுடைந்து விடுகிறார்கள். வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நினைக்கிறார்கள். 4 சுவரை விட்டு வெளியே வரமாட்டார்கள். நாம் சொல்வதை கேட்கவும் மாட்டார்கள். மரணம் எப்போது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். கேன்சர் வந்துதான் வர வேண்டும் என்பதில்லை. ஏன், சுகர், இரத்த அழுத்தம், இதய நோய் என்று எதன் மூலமும் வரலாம். வாழ்க்கையை நல்ல வண்ணம் வாழ முடியும் என்று நம்பினாலே பல வியாதிகளை நம்மால் தவிர்க்க முடியும். பாரம்பரியம் என்பது 2%தான். எல்லாம் மனதை பொறுத்ததுதான். மனதில் உறுதி வேண்டும், நான் நன்றாக இருப்பேன் என்று நினைக்க வேண்டும். ஆனால் நிறைய பேர் எனக்கு குணமானாலும் நோய் திரும்ப வந்துவிடும் என்ற அச்சத்திலேயே இறந்து போயிருக்கிறார்கள். எல்லாமே நம் எண்ணங்களை பொறுத்துத்தான் இருக்கிறது. மனிதர்கள் 2 நினைக்கலாம். ஒன்று, நான் நன்றாக இருப்பேன் என்று, அல்லது நான் நன்றாக இருக்க மாட்டேன் என்று. நீங்க என்ன நினைத்தாலும் நடப்பது நடக்கப் போகிறது என்றால் நாம் ஏன் நெகட்டிவாக நினைக்க வேண்டும்? பாசிட்டிவாக நினைப்பது நம் கையில் தானே இருக்கிறது. இதற்கு நமது மனம்தான் காரணம். அந்த மனதை வலி உள்ளதாக்க வேண்டும். நான் நன்றாக இருப்பேன் என்று மட்டுமே அது நினைக்க வேண்டும். கேன்சர் பல காரணங்களால் வரலாம். பரம்பரையாக வர வேண்டும் என்று அவசியமில்லை. அதற்கான சாத்தியக்கூறு 2%. கேன்சர் அணுக்கள் எல்லாரிடமும் இருப்பதுதான். அது எப்போது கேன்சராக மாறுகிறது என்பதை பல காரணிகள் தீர்மானிக்கின்றன. எனக்கு ஏன் வந்தது என்றால் பல பிரச்சனைகள், மன உளைச்சல், பணப்பிரச்சனைகள் என்று சந்தித்துக் கொண்டிருந்தேன். எல்லாருக்கும் அப்படித்தான் வரவேண்டும் என்பதில்லை. அது கேன்சராக வரலாம் அல்லது வேறு நோய்களாக வரலாம். பெரும்பாலான வியாதிகள் மனதில் உருவாகி உடலில் பிரதிபலிப்பதுதான். அடிப்படை காரணம் மனதுதான். இது பலருக்கு புரிவதில்லை. அதை புரிந்து கொண்டால் யோக பயிற்சிகள் மூலம் அந்த நிலைமையை மாற்ற முயற்சிக்கலாம். வேதவல்லி: உலகம் அழகாகிவிடும். யோகா என்பது ஃபாஸ்ட் ஃபுட் அல்ல. இன்றைக்கே எனக்கு எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்க 2 மாதத்தில் நடந்துவிடும் என்றும் சொல்ல முடியாது. அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப படிப்படியாகத்தான் நடக்கும். பொறுமை வேண்டும். கிட்டார் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கிட்டார் வேண்டும். டான்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சலங்கை வேண்டும். ஆனால் யோகம் கற்றுக்கொள்ள நாம் மட்டும்தான் வேண்டும். நமது ஆர்வம், முயற்சி, உழைப்பு வேண்டும். 6×3 இடம் வேண்டும். அது எல்லாரிடமும் இருக்கும். அது போதும் யோகம் செய்ய. என்ன பலன் என்பது அதை செய்து பார்த்தால்தான் தெரியும். மனம், சிந்தனை, உடல், பிராணன் என அனைத்திற்கும் இதில் ஒருங்கிணைப்பு இருக்கிறது. இதுவே தியானமாக மாறுகிறது. தியானம் என்று தனியாக செய்ய வேண்டியதில்லை. தற்போது பிரதமர் மோடி அவர்கள் யோகம் குறித்து பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். 193 நாடுகள் இதில் இணைந்திருக்கிறார்கள். வேறு எந்த விஷயத்தில் இப்படி இணைந்திருக்கிறார்கள்? உலகெங்கிலும் உள்ள 193 நாடுகள் இணைந்து கையொப்பம் இட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? பல தடைகளை கடந்து யோகம் இன்றைக்கு உலக அளவில் கொண்டாடப்படுகிறது. இப்படி யோகம் வழியே ஒவ்வொரு மனிதனும் மாறினால் உலகம் அழகாகிவிடும். வேதவல்லி: ஃபீனிக்ஸ் விருது. ஃபீனிக்ஸ் அவார்டுக்கு 550 பேர் விண்ணப்பித்திருந்ததாக சொன்னார்கள். அதில் 50 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அதில் நானும் ஒருத்தி. என் கேன்சர் சேவையை கூட அவர்கள் பெரிதாக பார்க்கவில்லை. கேன்சர் வந்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு குணமான பின் மீண்டும் வேலைக்கு போகாமல் சிறப்பு குழந்தைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்ததற்காகத்தான் இந்த விருது என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். வேறெதுவும் கொடுக்காத திருப்தியை ஊருணி அமைப்பின் ooruni.com/www.awards இந்த விருது எனக்கு தந்தது. வேதவல்லி: வி கேன் கேர் தொடர்பு கொள்ள முகநூல் பக்கம் www.facebook.com/groups/ வி கேன் கேர். ஹெல்ப்லைன் தொலைபேசி 9841053435. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.